الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم நிறை உடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களைச் சேர்ந்த தாபியங்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன், இஃத்திகாக்குடைய நியத்துடன், குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா வகையான வஸ்துக்களையும் கொடுத்து, எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மனிதன் அவனை படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை மறக்கக்கூடாது, ஒவ்வொரு கட்டத்திலும் இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் துன்பமான இன்பமான அத்துணை வேளைகளிலும் படைத்த ரப்பை வேண்டியவனாக, வணங்கியவனாக, ஞாபகப்படுத்தியவனாக, திக்ரு செய்பவனாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் ஒரு எதிர்பார்ப்பு. எனவே இந்த மனிதனுக்கு தேவையான சகலவிதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செல்வ செழிப்புகளையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுபக்கத்திலே அவனை ரொம்ப பயங்கரமான ஆபத்துகள் சூழ்ந்தவனாக, பல பயங்கரமான ஆபத்தான எத்தனையோ ஆபத்துக்களை அவனை சூழ வைத்து, அந்த ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்தும் அந்த ஆபத்துகள் அவனை நெருங்கா வண்ணம் நெருங்கக்கூடாது என்று இருக்க வேண்டுமாக இருந்தால் படைத்த ரப்பிடம் அவன் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்கிறார். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூன்று ஆயத்துகளிலும் அவனுடைய மகத்துவம், வல்லமை, ஆற்றல், அவனுடைய புகழ்ச்சி, அவனுடைய மாண்பு, மகத்துவம் இதை பற்றி பிரஸ்தாபித்து விட்டு அடுத்த ஆயத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். பாதுகாப்பு உதவி, மனிதனை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துகளை விட்டு அவன் தப்ப வேண்டுமாக இருந்தால், அது துனியா சம்பந்தமான தீங்காகட்டும், மறுமை சம்பந்தமான தீங்காகட்டும், அது மனிதனுடைய தீங்காகட்டும், அல்லது ஜிங்களுடைய தீங்காகட்டும், அல்லது ஊர்வனங்கள், விஷஜந்துகள், வனவிலங்குகள், இயற்கை அனர்த்தங்கள், எந்த விதமான தீங்காக இருந்தாலும் அவன் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரே இடம் அது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். பிறகு இறுதியாக இறக்கப்பட்ட இறுதியான சூரா, அதாவது குர்ஆனுடைய தர்தீபில் ஆக கடைசி சூரா சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து போஷிக்கின்ற மனிதர்களுடைய எஜமான், மனிதர்களுடைய அதிபதி, மனிதர்கள் வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவன், அந்த மனிதர்களுடைய இறைவன், அந்த இறைவனை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியான சூராவிலும் கூட அந்த ரப்புடைய மூன்று வகையான மகத்துவங்களை சொல்லிவிட்டு அங்கும் பாதுகாப்பை பற்றி தான் பேசுகிறார். குல் அஊது பிரப்பில் ஃபலக், வைகரை பொழுதை உருவாக்கிய ரப்பின் மீது சத்தியமாக, அந்த ரப்பிடம், அந்த ரப்பை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியை நீர் சொல்வீராக, அஊது பிரப்பில் ஃபலக், இந்த வைகரை பொழுதுடைய ரப்பின், ரப்புடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும், நிஷர்ரிமாஹலக், மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்க வேண்டி கெடுதியான எல்லா படைப்புகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி எப்படியான ஆபத்துகள் மனிதனை சூழ்ந்திருக்கிறது. முதலாவது சொல்கிறான், இரவு அந்த இருள் சூழுகின்ற அந்த இரவுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். பகலை விட இரவு இருக்கிறது, இது மனிதனுக்கு அதிகமான ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஜிங்களுடைய, சைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் பரவலாக இரவிலே நிறைந்திருக்கின்றன. எத்தனையோ ஹதீஸுகள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. மகரிபுடைய நேரம், உங்களுடைய சிறுவர்களை வெளியில விட வேண்டாம், கதவுகளை அடைத்துக் கொள்ளுங்கள், ஜிங்கள், ஷைத்தான்கள் கடலிலிருந்து தரைக்கு அதிவேகமாக தாவுகின்ற அந்த பயங்கரமான கட்டம், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் போன்ற பொருள்படக்கூடிய எத்தனையோ ஹதீஸுகளில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை பற்றி எச்சரித்திருக்கிறார். கொள்ளையர்கள், திருடர்கள், அநியாயக்காரர்களுடைய அட்டகாசம், அதுவும் இரவிலே தான் அதிகமாக, பகலை விட பொதுவாக எல்லோரும் பயப்படக்கூடிய அம்சம் இரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. விஷஜந்துகளுடைய தீங்குகள், பாம்பு, தேள் போன்ற அந்த விஷஜந்துக்கள், சில விஷஜந்துக்களுடைய பார்வையே இரவில் தான் இருக்கிறது, அவைகளுடைய நடமாட்டம் இரவில் தான் இருக்கிறது. எனவே இரவுடைய அந்த ஆபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். முதிர்ச்சிக்கள் மீது மந்திரித்து ஓடுகின்ற அந்த பெண்மணிகள், அவை அவர்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த சூனியம் போன்ற மாயாஜாலங்களின் மூலமாக மனிதர்களுக்கு தீங்கிழைக்க முடியுமா முடியாதா என்பது இரண்டாவது. அல்லாஹ் நாடினால் அந்த சூனியத்தின் மூலமாக மக்களுக்கு தாக்கத்தை உருவாக்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். முடிச்சுக்களில் ஓதி ஓதி மந்திரித்து ஓதுகின்ற பெண்மணிகளுடைய தீங்கை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளுகின்ற நேரத்திலே அவருடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துகளை பற்றி சொல்லுகிறார். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து குர்ஆனுடைய இறுதி வசனம், இறுதி அத்தியாயத்தில் இரண்டுமே மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறது என்றால், பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் மனிதனை பல வகையான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்றன. பாதுகாப்பு இறைவனிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்தியா குலாம், இஸ்ரவரே இன்னி உஅல்லிமுக கலிமாத்தி, சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தரப் போகிறேன், நன்றாக காது திறந்து கேள், அதை கவனமாக பாடமிட்டுக் கொள், இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹை பாதுகாத்துக் கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டு தப்ப முடியாது என்ற அந்த உறுதிமிக்க ஈமானோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இரண்டாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார். என்ன மாதிரியான மக்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், அந்த பாதுகாப்பு எப்படியான அமைப்பிலே கிடைக்கும் என்ன சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு வேண்டுமா, இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள். அல்லாஹ்வை எப்படி பாதுகாப்பது, அவனுடைய கட்டளைகளை, அவனுடைய சட்டதிட்டங்களை, அவன் சொல்லித் தந்திருக்கின்ற பிரகாரம் அந்த கடமைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பருவுகளை சரியான முறையிலே அந்தந்த நேரத்திற்கு நீ நிறைவேற்றி அந்த கடமைகளை பாதுகாக்க வேண்டும், ஹராமான பாவமான காரியங்களை விட்டும் உனக்கு அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கின்ற உன்னுடைய உறுப்புகளை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வது அல்லாஹ்வை பாதுகாப்பது மாதிரி, அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த கலிமாவுடைய உயர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக அதன் பால் மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இதுவெல்லாம் அந்த படைத்த ரப்பை பாதுகாப்பது, அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது என்ற அந்த கோட்டுக்குள்ளே இடம்பெறுகிறது. இந்த விடயத்தை நீ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள், உனக்கு ஆபத்து நெருங்குகின்ற பொழுதெல்லாம் அந்த ஆபத்து உன்னை வந்து நெருங்குவதற்கு முன்னால் இடையிலே நீ அல்லாஹ்வை கண்டுகொள்வாய், அல்லாஹ்வுடைய உதவியை கண்டுகொள்வாய். இப்படி ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நாலு கம்பங்களில் கட்டி பிரம்மாண்டமான பாறாங்கல்லை அவர்களுக்கு மேலால் வைத்து, மூசாவுடைய ரப்புடைய அந்த ஈமானை நீ விட்டு விடுகிறாயா, அல்லது இந்த கல்லை உன் மீது போட்டு உன்னை சுக்குநூறாக்கி விடட்டுமா என்ற அந்த ஃபிரௌனுடைய அந்த பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே அவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் இவனோடு இருக்கின்ற அநியாயக்காரர்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்துடு ரப்பே. அவர்கள் ஒரு பெண்மணி, பொதுவாக ஆணை விட பெண்களுக்கு பயமும் அச்சமும் பதட்டமும் அதிகம். பிரம்மாண்டமான கல்லு என்னுடைய மேனியிலே விழுந்து விட்டால் என்ன நடக்கும் என்ற பீதி பயம். துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்ஸீர் செய்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள், கல்லை போட்டார்கள், கல்லு வந்து விழுந்தது, போட்ட கல்லு கீழே வந்து அவர்களுடைய பொடியை டச் பண்ணுவதற்கு முன்னால் அவர்களுடைய உடம்பில் இருக்கின்ற ரூஹை அல்லாஹ் கரட்டி விட்டார். அந்த கல்லு விழுந்தது ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரூஹிருந்த உடம்பில் அல்ல, ரூஹு பறிக்கப்பட்ட வெறும் மேலில் தான் விழுந்தது. அந்த வேதனை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அதற்குள்ளே அவர்களை மௌத்தாக்கி விட்டார். அந்த கல்லுக்குள்ளால் சுவர்க்கத்திலே அவர்கள் இருக்கின்ற காட்சிகளை காண்பித்தான் சிரித்தார்கள். சிரோன் சொன்னால் இவளுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, இல்லை என்றால் மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற ஒரு கைதி எங்காவது சிரிப்பானா. இதுதான் சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சட்டங்களை மார்க்கத்தை ஜீனை அவனுடைய கடமைகளை நீ பாதுகாத்தால் ஆபத்து உன்னை நெருங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய உதவி அதிவேகமாக வந்து உன்னை பாதுகாக்கும். உன்னிமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. அதிகமாக சரித்திரம் கேட்கிறோம், பிரம்மாண்டமான நெருப்பிலே போடப்பட்டார்கள். பொதுவாகவே ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய உம்மத்து தான் உலகத்தில் முதலாவதாக பூண்டோடு அழிக்கப்பட்டவர். அழிவு உடைய பாப் கதவு அவர்களுடைய கூட்டத்தில் இருந்துதான் திறக்கப்பட்டது. வெள்ளத்தை கொண்டு அவர்கள் அழித்து நாசமாக்கப்பட்டார்கள். வெள்ள பிரளயத்தை கொண்டு அழித்து நாசமாக்கப்பட்டார். அந்த சரித்திரம் தொடக்கம் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் எங்கும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு சிறுபான்மையுடைய அமைப்பிலே தான் உலகத்திலே இருந்திருக்கிறது. செல்வத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வல்லரசிலும் கொடிகட்டி பறக்கின்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக, பகைவர்களாக, துரோகிகளாகத்தான் இருந்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஒரு விலையா. அப்பாவி மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை கொடுத்து பெரும் பெரும் வல்லரசுகள் அதற்கு எதிராக வருகின்றவர்களுடைய அந்த முயற்சிகள், அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கி காட்டுவதே இது அல்லாஹுடைய ஒரு வீர விளையாட்டு. என்னமோ ஏதோ இப்படித்தான் இஸ்லாமிய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டுகொள்வீர்கள். இஸ்லாம் அவர்களோடு 80 லட்சம் பேர், லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நிராகரித்தவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தார். ஒரு தனி மனிதராக இருந்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற நம்ரூதுக்கு எதிராக கங்கணம் கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய உயர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டார். ஆனால் என்ன நடந்தது? அந்த முழு உலகமும் ஒரு பக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஒரு பக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களோடு இருந்தது. நெருப்புக்குள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அந்த நெருப்பு உடம்பை டெஸ்ட் பண்ணுவதற்கு முன்னால் நெருப்புக்கு அல்லாஹ்விடம் இருந்து நேரடி கட்டளை வருகிறது. யானார் கூனி பரதன் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது சாந்தமான குளிராக நீ ஆகிவிடு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நெருப்பிலே போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பிலே முளைத்திருந்த ஒரு ரோமத்தை கரிப்பதற்கு முன்னால் 7 வானத்திற்கு மேலால் இருந்த அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. எங்கே குறுக்கிடுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், உனக்கு நோவினை, அதாபு, தண்டனை, முசீபத்துகள், பலாய்கள் வருகின்ற பொழுது மிக வேகமாக அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய உதவி உன்னை தடுக்கும், உன்னை பாதுகாக்கும். இதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகின்ற நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதுதான் அவர்களுடைய வாய் மொழிந்த உச்சரித்த மூல மந்திரம், அல்லாஹ்வுடைய திக்ர் தியானம். முழு உலகம் ஒரு பக்கத்தும் இருக்கட்டும், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய உதவி போதும், அவன் மாத்திரம் போதும், அவனே என்னுக்கு பொறுப்பாளன், என்னை பாதுகாக்க போதுமானவன். இதே திக்ரை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த மக்கள் படைக்கு எதிராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பாவித்த வாசகமும் இதுதான். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. சில பேர் வந்து சொன்னார்களாம், இன்னன்னாஸ் கத் ஜமஊ லக்கும் ஃபஹ்ஷூஹும். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களையும் உங்களுடைய இந்த சிறு பான்மையினராக இருக்கின்ற இந்த ஏழையான, அப்பாவித்தனமான, எதற்கும் லாய்க்கற்ற, பலமில்லாத, ஆள்பலமில்லாத, ஆயுத பலமில்லாத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக மக்கள் பெரும் படை திரட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களோடு கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு பேச வேண்டாம். அவர்களை கொஞ்சம் பயந்து அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கோபமூட்டுகின்ற வேலை செய்ய வேண்டாம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், இதை செய்தியை சொன்னதும் சதாதகும் ஈமானா, அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் எந்த சஞ்சலத்தையும் எந்த டென்ஷனையும் எந்த கவலையையும் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த ஈமானை அது அதிகரிக்க செய்தது. ஓஹோ, ஆபத்து நெருங்குகிறது, சிச்சுவேஷன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப பயங்கரமாக சலித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது, என்னையும் என்னோடு இருக்கின்ற என்னுடைய தோழர்களையும் பூண்டோடு அழித்து நாசமாக்க வேண்டும், எங்களுடைய வியாபாரங்கள், பொருட்கள், எங்களுடைய பூமி, எங்களுடைய வீடு, எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சிறார்கள், இவர்கள் அனைத்தையும் இல்லாமலாக்கி இஸ்லாம் என்ற பெயர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அதை இல்லாமலாக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டுகின்ற செய்தி காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், ஈமானை அதிகரித்தார்கள். இப்பொழுது படைத்த ரப்புடைய தொடர்பு சீராக வேண்டும், அவருடைய உதவி கட்டாயம் தேவைப்படப் போகிறது, அந்த உதவியை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக எங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்களே தவிர சஞ்சலப்படவில்லை, கவலைப்படவில்லை, பதட்டப்படவில்லை, பயம்பட எந்த ஒரு அவசியமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் நீ பாதுகாப்பதோடு பாவமான ஹராமான காரியங்களை விட்டு உன்னுடைய அங்க அவயங்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக எந்த சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உன்னோடு இருக்கிறது. கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இஸ்லாமிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி வரும் என்று பட்டியல் போடுகிறார். அதற்கு உதாரணமாகத்தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஃபிரௌனுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவங்கள், ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்த வரலாறுகள் எல்லாம் அந்த தலைப்பின் கீழால் எழுதுகிறார். இது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஆக ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இஸ்லாம் இதனுடைய வரலாறு சிறுபான்மையினராகத்தான் அந்த இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருக்கிறது. இஸ்லாத்தின் விரோதிகள் எல்லாம் பெரிய சக்தியும் பலமும் ஆள் பலமும் ஆயுத பலமும் நிறைந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார். இன்றிருக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான கட்டத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது, மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் எங்களுக்கு தெரியும் இன்னொரு என்ன பல சிக்கல்கள் இன்னல்களுக்கு நாம் முகம் கொடுக்க நேர்ந்தோம். அதற்கு முன்னால் அப்படியான ஒரு காலம் எங்களுக்கு தெரியாது என்ற காரணத்தினாலே அது எங்களுக்கு ஆச்சரியமாக தென்பட்டது. எங்களுக்கு ஒரு 100 உரிமைகளை தந்துவிட்டு 25 உரிமையில் கை வைக்கின்ற பொழுது எங்களுடைய ரத்தம் கொதித்தது. ஆனால் நபியுடைய காலத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய அடிப்படை உரிமையாகிய அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிவதற்கு கூட உரிமை கிடைக்காத ஒரு சமூகமாகத்தான் இஸ்லாம் வாழ்ந்திருக்கிறது. கண்ணியமானவர்களை, சொல்வதை நன்றாக புரிகிறது என்று நினைக்கிறேன். 100 உரிமைகளை தந்துவிட்டு 25 கை வைத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக ஒரு தலைகுனிவாக தென்பட்டது. ஆனால் இஸ்லாமிய அடிப்படை உரிமையே அவர்களுக்கு கிடைக்காமல் திண்டாடுகின்ற அமைப்பிலேதான் இஸ்லாமிய சமூகம் வளர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான கட்டங்களில் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். அதை அடைந்து கொள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் பாதுகாக்கவேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் பாதுகாக்கவேன். இப்படி பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதிரியான இஸ்லாமிய விரோதிகளை விட்டு எங்களை பாதுகாத்து அச்சமில்லாத, டென்ஷன் இல்லாத, பயமில்லாத, நிம்மதியான ஒரு சூழலை எங்களுக்கு தருவாள். ஏனென்றால் ஒரு மனிதன் தங்கத்தினால் கோட்டை கட்டி வாழுகிறான் என்றாலும் கூட அவனை சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப பதட்டகரமானதாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எப்படியான கலவரம் வெடிக்கும் என்று தெரியாது. எந்த இடத்தில் இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் சீக்கிரையாக்கப்படும் தெரியாது, உயிர்கள் பறிக்கப்படும் தெரியாது என்ற ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் இருந்தால் அந்த தங்கத்தினாலான கோட்டையும் அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது என்பது வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் புனிதமான மக்காவுக்கு. தன்னுடைய அருமை குழந்தையையும் பாச மனைவியையும் தனியை விட்டுவிட்டு அந்த மனித சஞ்சாரமே இல்லாத பாலைவன அந்த பயங்கரமான கரடு முரடான அந்த பூமியிலே விட்டு போகின்றவர்கள் அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினத் தமரா, இவர்களுக்கு எல்லா வகையான சாப்பாடுகளையும் கனிவருக்கங்களையும் ரிஸ்குடைய வரக்கத்துகளையும் நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் என்ன கேட்டார்கள்? எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாத ஒரு சூழ்நிலையுள்ள ஒரு ஊராக இந்த ஊரை நீ ஆக்குவாயாக. பயமில்லாத ஊர், தஜ்ஜாலுடைய பயம் தேவையில்லை, யஜூத் மௌஜூத் பயம் தேவையில்லை, யஹூதி நசராக்களுடைய சதி திட்டத்துடைய பயம் தேவையில்லை. யார் அந்த புனிதமான பூமியை மக்காவை மதீனாவை கெட்ட எண்ணத்தோடு அணுகுகிறார்களோ உப்புக்கல் தண்ணீரில் கரைப்பதை போல கரைவதை போல அவர்களை அல்லாஹ் கரைத்து விடுவான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு துஆவுடைய பரக்கத். முதலாவது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு தேவை. இந்த சூழ்நிலை எப்பொழுது கிடைக்கும்? அல்லது நாமனு வளம் எழுதி சூ ஈமானகும் உலாய்க்க லகுமுள் அம் ஈமானில் உறுதி இருக்க வேண்டும். படைத்த ரப்பிடத்திலே முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களையோ அதிகாரத்தில் இருப்பவர்களையோ 100க்கு 100 நம்ப கூடாது. இன்று ஒரு கட்சி நாளை மறு கட்சி என்று மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் படைத்த ரப்புடைய உதவி மாறாது.
அவனுடைய வாக்கு மாறாது. அவனை சரியாக நம்பியவர்களை இந்த உலகத்திலே அவன் கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. கண்ணியமான கணவான்களே, இதற்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் முழு உலகமுமே ஒன்று சேரட்டும், நீ மாத்திரம் தனி மனிதராக இருக்கட்டும். அந்த கட்டத்தில் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியை கூட உதாசீனம் செய்தார்கள். தேவையில்லை, ரப்பு போதும், இந்த நம்பிக்கை இருக்கவே. அதைப்படி இருந்தால் இந்த வழியிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரும். இரண்டாவது எழுதுகின்றார்கள், எங்களுடைய அங்க அவயங்கள், உடல் உறுப்புகள். ஹதரத் உர்வத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பலகத் அஸ்மா பின் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா மிஅத் சனா வலம் யஸ்குத் லஹா சின்னு. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மூத்த சகோதரியை நான் பார்த்தேன். 100 வயதை அடைந்த வயது முதிர்ந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த ஆச்சரியம், ஒரு பல்லு கூட கலராமல் கண்டேன், ஒரு பல்லு கூட கலரவில்லை, விழவில்லை. கேட்டதும் சொன்னார்களாம், இளம் வயதிலே இந்த பல்லை நான் செய்கின்ற மிஸ்வாக்கின் மூலம், அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டித்தந்த மிஸ்வாக், அதன் மூலமும் அதிகமாக இந்த பல்லின் மூலம், இந்த வாயின் மூலம், இந்த நாக்கின் மூலம், என்னுடைய நாவின் மூலம் அல்லாஹ்வை அதிகமாக விக்ரி செய்திருக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பாதுகாத்த பல்லை 100 வயது தாண்டியும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். முஹிப்பு தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். கரை கண்ணுக்கு தென்படுகின்ற தூரத்துக்கு வந்திருக்கிறது. அவர்களோடு சில வாலிபர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், கடலில் குதிக்க ஆரம்பிக்கிறார், தயாராகிறார். வாலிபர்கள் பார்க்கிறார்கள், முதியவரே, பெரியவரே, சேகே, நாங்கள் வாலிபர்கள், எங்களால் கூட முடியாது, நீங்கள் அத்துணை தூரம் நீண்டு செல்ல போகிறீர்களா, இந்த கப்பலில் இருந்து குதிக்க போகிறீர்களா, அது எப்படி உங்களால் சாத்தியம்? அந்த நேரத்திலே 70 வயது நிரம்பியவர்களாக இருந்தார். அவர்கள் சொன்னார்களாம், தங்களுடைய மேலிய பொடியை காட்டி, இந்த உறுப்புகள் இருக்கிறதே, நாம் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது பாவத்தை விட்டும், அகிங்கமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும், கண்களையும் கேட்கக்கூடாதவைகளை கேட்பதை விட்டும், கால்களையும் எங்களுடைய கால்களையும் எங்களுடைய கைகளையும், ஹராத்தை சாப்பிடுவதை விட்டும் எங்களுடைய வயிறுகளையும், ஹராத்தை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளையும், இந்த அத்துணை உறுப்புகளையும் பாவத்தை விட்டும் பாதுகாத்தோம். வயது முதிர்ந்தாலும் கூட அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். குதிக்கலாம், நீந்தலாம், துள்ளலாம், ஓடலாம், ஆடலாம், எதுவும் செய்யலாம். அந்த அளவுக்கு உறுதியாக இருப்பதற்கு காரணம், சிறுதிராயத்தில் பாவத்தை விட்டும் இந்த உறுப்புகளை பக்குவமாக பாதுகாத்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயது முதிர்ந்த நிலைமையிலையும் அதற்குரிய உறுதியை கொடுத்து அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். பாவங்களை விட்டும் எங்களுடைய உறுப்புகளை நாம் அல்லாஹுக்காக பாதுகாக்கின்ற பொழுது அந்த உறுப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பார். வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், இந்தியா, பாகிஸ்தான், இது போன்ற நாடுகள், பங்களாதேஷ் அல்லது மக்காவுக்கு உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் பார்க்கலாம், அந்த வயோதிபர்களுடைய திடமாத்திரமும், அவர்களுடைய சக்தியும், அவர்களுடைய அந்த பலமும், சாதாரண 25-30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபருக்கு அவர்களோடு சேர்ந்து நடைபோட முடியாது. ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு பக்குவமானவர்களாக இருப்பார்கள், இஸ்லாமிய சூரத்தோடு அழகான முறையில் இருப்பார்கள், அதிகமாக விக்ரி செய்வார்கள், ஒரு பல்லு விழுந்திருக்காது, சுகர் யாருக்கும் இருப்பதாக தெரியாது, கொலஸ்ட்ரோலுக்காக யாரும் மருந்து மாத்திரை பாவிப்பதாக தெரியாது. 70-80 வயது மதிக்கத்தக்க வயது முதிர்ந்தவர் 25-30 வயது மதிக்கத்தக்க 5 பேரை ரிக்ஷோ வண்டியிலே போய் வைத்து மிதித்துக் கொண்டிருப்பார். சில வாலிபர்கள் அந்த ரிக்ஷோ வண்டியில் நபர்களை வைத்து அல்ல, அது ஃப்ரீயாக இருக்கின்ற நேரத்திலே அதை மிதிக்க பார்த்தால் கூட இவர்களுக்கு உடம்பிலே பலன் கிடையாது, சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது. கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய அங்க அவயங்களை பக்குவமாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவத்தை விட்டு அதை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால், வயது முதிர்ந்த நிலைமையிலும் இன்னும் ஒருவருடைய தேவை இல்லாமலே இந்த உலகத்தில் வாழுகின்ற சக்தியை ஆற்றலை எங்களுக்கு அல்லாஹ் தருவார். என் வேலையை எனக்கே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளாடுகின்ற வயது வரும் வரைக்கும், அல்லது என்னுடைய பொறுமதி என்னவென்று எனக்கே தெரியாத அளவுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதை விட்டும் ரப்பே என்னை பாதுகாத்து விடு என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட துஆ கேட்டிருக்கிறார். எங்களுடைய மலத்தை எங்களுடைய அசுத்தங்களை இன்னும் ஒருவர் கழுவி விடும் வரைக்குமோ, அல்லது எங்களுடைய வேலைகளை பிற சகோதரர் மூலமாக செய்து கொள்ளும் வரைக்குமோ வாழ்வது, இது போன்ற நோய்கள் வருவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நோய்கள் வந்தவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்ல வரவில்லை. எங்களை நாம் இப்பொழுதே தயாராகிக் கொண்டால் அந்த மாதிரியான கட்டங்களுக்கு போகாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்பது இந்த இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்ற ஹதீஸுக்குள்ளே வருகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையிலே நம்பி அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சில சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆச்சரியப்பட வேண்டும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களில் ஒரு நேர்மையான ஒரு வியாபாரி, அதே பனு இஸ்ரவேலர்களில் அவருடைய ஒரு சகாவிடத்திலே கேட்டார்கள், எனக்கு ஒரு 1000 தீனார் கடனாக தர வேண்டும். ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த நாளில் இன்ஷா அல்லாஹ்வை நான் உனக்கு திருப்பி தருவேன். கடன் கொடுப்பவர் கொடுக்க போகிறவர் சொன்னாராம், ஒரு சாட்சியாளனை கொண்டு வா, ஒரு சாட்சி வேண்டுமே கடனுக்கு. அவர்கள் சொன்னார்களாம், யாரும் கிடையாது, கஃபா பில்லாஹி ஷஹீதா, நான் அல்லாஹ்வை ஷாஹிதாக வைக்கிறேன். இதுக்கு உத்தரவாதம் யார், கேரண்டி பண்ணுவது யார், கஃபீல் யார், இந்த கடனுக்கு பொறுப்பு நீ தரவில்லை என்றால் யாரை நீ பொறுப்பு சாட்டுகிறாய், அவருக்கு இதை நிறைவேற்றுகின்ற தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் இப்பொழுது கடன் கொடுக்கும் பொழுது விசாரிக்கிறார்களே, அது மாதிரி கேட்டார். அவர் சொன்னாராம், கஃபா பில்லாஹி வக்கீலா, அந்த பொறுப்பாளனும் அல்லாஹ்வே இருக்கட்டுவே, அல்லாஹ்வை பொறுப்பாளனாக வைக்கிறேன், அல்லாஹ்வை ஷாஹிதாக வைக்கிறேன், நிச்சயமாக அந்த நாளைக்குள்ளே நான் திருப்பி தந்து விடுவேன். அவரும் இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ்வை நம்பி அந்த கடனை 1000 பொற்காசுகள் கடனாக கொடுக்க, இவர் கடல் கடந்து வியாபாரத்திற்கு போக வரவேண்டிய நாள் வந்துவிட்டது. ஒரு 4-5 நாள் பயணம் என்று வைத்துக் கொண்டால், ஒரு 5 நாளைக்கு முன்னால் கப்பலில் ஏறினால் தான் இவர் வாக்குறுதி அளித்த அந்த நாளைக்கு இவர்களுக்கு வந்து சேரலாம் என்று இருக்குமே. அந்த நாளில் கடற்கரைக்கு வந்து பார்க்கிறார், எந்த கப்பலும் எந்த வாகனமும் கிடையாது. அங்கும் இங்கும் தடுமாறுகிறார், நிலை குலைந்து போகிறார், ஒரு வாகனத்தையும் காணவில்லை. விசாரிக்கிற நேரத்திலே சொல்லப்படுகிறது, இன்றைய நாளைக்கு எந்த கப்பலும் பயணிக்காது. ஆச்சரியப்படுகிறார், இப்பொழுது என்ன செய்வது, கொடுக்க வேண்டிய தினத்தை அல்லாஹ்வை நம்பி அவனை சாகிதாக வைத்து அவனை பொறுப்பாளியாக வைத்து நான் வந்திருக்கிறேனே, அந்த நாளில் எனக்காக அவன் எதிர்பார்த்திருப்பானே. எங்களுடைய காலத்தில் மாதிரி தொலைபேசி கிடையாது, அதிசீக்கிரமாக போகின்ற எந்த சந்தியும் மடல் கடித தொடர்புகள் கிடையாது, தொலை தொடர்பு சாதனங்கள் கிடையாது, செய்தி அறிவிக்க எந்த விதமான ஒரு அமைப்புமே கிடையாது. என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் தெரியுமா, சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கும் இங்கும் பார்த்தார்கள், ஒரு மரத்தடி மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்தடியை எடுத்து அதனை தோண்டினார்கள், அதனை தோண்டி இந்த 1000 பொற்காசுகளையும் ஒரு பையிலே போட்டு அதை வைத்து அந்த ஓட்டையை அடைத்து, யாழ்லா இந்த நாளில் இந்த கடனை தருவதாக நான் உன்னை நம்பி உன்னை பொறுப்பாக்கி ஷாஹிதாக்கி நான் நாள் குறித்து வந்திருக்கிறேன், என்னுடைய வாதாவை நீ நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த வினாடியில் என்னால் செய்ய முடியுமான ஒன்று இதை தவிர வேறு கிடையாது. எனவே இந்த கடலை நான் உன்னை நம்பி உன் படைப்பாகிய கடலிலே தூக்கி வீசுகிறேன், அதை கொண்டு போய் அவனிடத்தில் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என்று கடலிலே தூக்கி வீசி விடுகிறார். என்ன ஆச்சரியம், இது கடல் கடந்து நடக்கிறது, அதே நாளிலே அந்த கடனை கொடுத்தவர் இந்த வியாபாரியுடைய வருகையை எதிர்பார்த்து கடற்கரைக்கு வருகிறார், எந்த கப்பலும் தென்படவில்லை. அவர் அல்லாஹ்வை சாகிதாக வைத்து உறுதியாக சொன்னார்களே, எப்படியாவது வந்துதான் சேர வேண்டுமே என்று அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார், தென்படவில்லை. ஒரு மரக்கட்டை அடித்துக் கொண்டு வருகிறது, இவ்வளவு நேரம் கால்கடுக்க காத்ததற்கு
இதுவாவது என் வீட்டுக்கு விறகாக பயன்படுத்தும் என்று அந்த விறகு கட்டையை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே பிளந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம், அதற்குள்ளே ஒரு பை இருக்கிறது, அதை திறந்து பார்த்தால் அதற்குள்ளே சிறிய ஒரு மடல் இருக்கிறது. இந்த கடனை யா அல்லாஹ் நீதான் இன்னாரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப கழித்து நாலஞ்சு நாளைக்கு பின்னால் அந்த வியாபாரி வருகிறார். அவர் வந்து சொன்னார், கேட்கவில்லை உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா என்று கூட கேட்கவில்லை. எனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு வர கிடைக்கவில்லை, தாமதமாகிவிட்டது, அதனால் தான் முன்கூட்டியே உங்கள் பணத்தை அனுப்பிவிட்டேன் என்று அவருடைய பதிலுக்கும் எதிர்பாராமல் அந்த அளவு படைத்த ரப்பை நம்பிக்கை வைத்து அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்காக அந்த கடன் தொகையை குறித்த நாளிலே என்னிடத்திலே வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என்று பிறகுதான் அந்த கடனை கொடுத்தவர் சொன்னார் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. கடன் எடுக்கும் பொழுது அதை திருப்பி கட்டாயம் கொடுக்கவே வேண்டும். முக்கியமான ஒரு தேவைக்கு எடுக்கிறோம், யாழ்லா நீதான் இதை கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்ற, திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு வாங்கினால் மௌத்துக்கு முன்னால் அந்த கடனை அடைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காமல் மௌத்தாக்க மாட்டான் என்று அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். கண்ணியமானவர்கள், இன்னும் எத்தனையோ எத்தனையோ வரலாறுகள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கடமைகளை கட்டளைகளை அவனுடைய மார்க்கத்துடைய வளர்ச்சி அதனுடைய உயர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்றெல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விசேஷமாக ஆரம்பத்திலே நான் ஓதிய அந்த சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த சூரா உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட சொல்லித் தருகிறது. அது சூரியம் செய்கின்ற பெண்களை விட்டும், முடிச்சுக்களிலே மந்திரித்து ஊதுகின்ற பெண்களுடைய தீங்கு, பொறாமைக்காரருடைய தீங்கை விட்டும், இரவுடைய தீங்கை விட்டும், இது உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆபத்து. குல் அஊது பிரப்பின் நாசிலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற, தீனிலே ஏற்படுகின்ற ஆபத்து, ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான ஷைத்தான், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய நெருப்பினால் படைக்கப்பட்ட ஷைத்தான், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதர்களில் கூட அப்படியான ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த வசனம் சொல்லி எல்லா வகையான ஆபத்துகளுக்கும், துனியா சம்பந்தமாக இருக்கட்டும், தீன் சம்பந்தமாக இருக்கட்டும், பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் மனிதனை சூழுகின்ற அத்துணை ஆபத்துகளை விட்டும் அவனை பாதுகாக்கின்ற சக்தி அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. அந்த அல்லாஹுடைய கடமைகளை காப்பாற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், இது நிபந்தனையாக இருக்கிறது. இதை நாம் செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகம் உலகத்தில் ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக வாழும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு இஸ்லாமிய வரலாற்றில் சிறுபான்மையினராகவே வாழ்ந்த முஸ்லிம்களுடைய சரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய பேர் கேட்டால் காபிர்கள் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் பின்னால் வந்தவர்கள் திரும்ப பழைய குருடி மாதிரி அவர்கள் தங்களுடைய பாவத்தை ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை மறக்க ஆரம்பித்தார்கள். திரும்பவும் இஸ்லாமிய சமூகத்துடைய வரலாறு தலைகீழாக மாறிவிட்டது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த ஒரு நிலை மாற வேண்டுமாக இருந்தால் நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை, தொழுகைகளை, ரஜபுடைய மாதம் தொழுகை விதியாக்கப்பட்ட மாதம் தொழுகைகளை, பருளான வணக்க வழிபாடுகளை, ஹராத்தை விட்டு எங்களுடைய அந்த அவயங்களை நாம் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. எங்கள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்கத்தின் பூந்தோலைகளாக நீ ஆக்கி அருள்வாயா. அவர்கள் யாராவது பாவங்கள் செய்திருந்தால் நாயனே, மனிதர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் செய்த பாவங்களுக்காக ஏதோ உன்னிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், இறந்த பெற்றோர்களுக்காக ஹயாத்தோடு இருக்கின்ற ஒரு பிள்ளை அவர்களுக்காக தௌபா இஸ்திகபார் செய்தால் நிச்சயமாக அந்த துவாவை ஏற்றுக்கொள்வேன் என்று நீ வாக்குறுதி அளித்திருக்கிறாய். யா அல்லாஹ், அவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து அந்த இருட்டான நெருக்கடியான அந்த கபரை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி விடுவாயாக. நரகத்தின் படுகொலியாக மாறுவதை விட்டு அவர்களுடைய கபர்களை நீ பாதுகாக்க அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. யாழ்தான் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயா.
பெரிய பயங்கரமான நோய்கள், ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், தற்கிரியங்கள் எங்களை அணுகாமல் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயா. எங்களால் தாங்க முடியாத, எங்களால் செலவழிக்க முடியாத கொடூரமான பயங்கரமான வியாதிகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய முழு பரம்பரையையும் குழந்தைகளையும் மனைவி மக்களையும் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாகி தந்தருள்வாயா. எத்த கேவலமான மோசமான மௌத்து வருவதை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். உனக்காக எத்தனையோ அமல்களை இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ரப்பே, அதில் ஏதாவது ஒன்றை நீ பொருந்திக் கொண்டாய் என்றால் அந்த அமலோடு எங்கள் கடைசி மூச்சை வாங்கி கண்ணியமான மௌத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா. குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லது தொழுகையிலே உனக்காக சுஜூதில் இருக்கும் பொழுது எங்கள் கடைசி மூச்சை வாங்கி ஒரு கண்ணியமான கௌரவமான முறையில் எங்களை மௌத்தாக்கி விடுவாயா. இந்த உலகத்திலே நாம் இறுதியாக பார்க்கும் காட்சியாக சுவர்க்கத்திலே எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனலோகத்து இன்பங்களை காட்டி அதை பார்த்தவர்களாக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உரத்த குரலில் சொல்லிக் கொண்டே சிரித்த முகத்தோடு எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் பூமிக்கு கீழால் உள்ள இந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாகும் அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. இந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்க செய்வாயாக. எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற ரமலானுடைய பரக்கத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த துவாவையும் தனிப்பெரும் கிருபை கொண்டு ஆற்றல் கொண்டு ஏற்று அங்கீகரித்தருள்வாயாக. வாஹிர தஆவானா.